الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. புகழ குரியவன் ஒருவன் அவனை அல்லாஹ் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் தன்மார்க்க போதகர் எம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் நபியுடைய சுன்னாக்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ பின்பற்ற போகின்றார்களோ அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லமாகிய மஸ்ஜிதில் எத்திகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் சமூகத்தின் ஒற்றுமை. சமூகம் ஒரு விடயத்தில் ஒன்றுபடாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹு தஆலா சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹு தஆலா சமூகத்தின் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக வேண்டி கொடுத்த மிக முக்கியமான இடம்தான் மஸ்ஜித். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் கருத்து முரண்பாடுகள் அனைத்துக்கு அப்பால் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதாக இருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, எம்முடைய நிறம் வித்தியாசப்படலாம், எமது பாசைகள் வித்தியாசப்படலாம், எமது கோத்திரங்கள் வித்தியாசப்படலாம், எமது தரங்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வித்தியாசப்படலாம், செல்வந்தர்கள் ஏழையர்கள் என்று வித்தியாசப்படலாம். ஆனால் மஸ்ஜித் என்று வந்துவிட்டால் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும், மற்றவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அந்த இடத்தில் சராசரத்தை பார்க்க கூடாது என்பதை இந்த மஸ்ஜித் என்ற இடம் எமக்கு கற்றுத்தருகின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் தான் மதீனாவிலே குபா என்ற மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் கட்டப்பட்ட பொழுது இந்த மஸ்ஜிதுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் வேற்றுமையை உண்டாக்க வேண்டும், பிளவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளி கட்டப்பட்டது, ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த பள்ளிக்கு பேர் தான் மஸ்ஜிது பிரார். சில முனாஃபிகீன்கள் சில மக்கள் ஒன்று சேர்ந்து மீன்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்க வேண்டும், மீன்களுக்கு மத்தியில் வேற்றுமையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டினார்கள். அந்த பள்ளியை பற்றி குர்ஆன் பேசுகின்றது: வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரா وَكُفْرًا وَتَفْرِيقًا بَيْنَ الْمُؤْمِنِينَ وَإِرْصَادًا لِمَنْ حَارَبَ اللَّهَ وَرَسُولَهُ مِنْ قَبْلُ. இவர்கள் கட்டியிருக்கக்கூடிய பள்ளியின் நோக்கம் மக்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் பிரிவை உண்டாக்க வேண்டும், குஃப்ரை உண்டாக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் நிராகரிப்பை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கிலே பள்ளியை கட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான்: நபியே, லா தகும் ஃபீஹி அபதா, லா தகும் ஃபீஹி அபதா, இந்த மஸ்ஜிதிலே நீங்கள் தொழ வேண்டாம். காரணம், நோக்கம் பிழையானது. மஸ்ஜித் என்பது ஒற்றுமையை வளர்க்க வேண்டிய இடம். எந்த பள்ளி வேற்றுமையை அடிப்படையாக வைத்து பிளவை உண்டாக்குவதை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த பள்ளிக்கு நீங்கள் செல்லாதீர்கள். அடிப்படையாக வைத்து ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட பள்ளி இருக்கின்றது மஸ்ஜிது குபா. இது நீங்கள் நின்று சொல்லுவதற்கு தகுதியான இடம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. நிர்வாகங்கள் வித்தியாசப்படலாம், மஸ்ஜித் என்பது யாருக்கும் சொந்தமானது கிடையாது. பெரியார்களே, சகோதரர்களே, ஜமாஅத் எதற்கும் பள்ளி என்பது சொந்தமானது கிடையாது. இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்குவதற்காக வேண்டி இந்த பள்ளி இந்த ஜமாஅத்துடைய பள்ளி, இந்த பள்ளி இது தப்லீகுடைய பள்ளி, இது தௌஹீதுடைய பள்ளி, இது சூஃபியாக்களுடைய பள்ளி என்று வித்தியாசம் உண்டாக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பள்ளிகள் ரீதியாக கூட வேற்றுமை உண்டாக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது யஹூதி நசாராக்கள் எம் மீது கொண்ட மிக பெரும் திட்டங்களில் ஒன்று என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, சமூகத்தில் செய்யப்படக்கூடிய மிக பெரும் ஒரு சேவைதான் பள்ளிக்காக வேண்டி செய்யக்கூடிய சேவை. பள்ளிவாசலுக்காக வேண்டி, மஸ்ஜிதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சேவை இது மிக பெரும் ஒரு சேவையாக இருக்கின்றது. ஒரு இமாம் ஒரு பள்ளியிலே ஒரு இமாமாக நின்று அவர் தொழுவிக்கின்றார், அவர் ஹுத்பாக்களை செய்கின்றார். இவரை போல சமூகத்தில் எவ்வளவு பெரிய சம்பளத்தை எடுத்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும் ஒரு இமாமுடைய ஜொப்புக்கு சமனாக மாட்டாது. ஒரு முஅத்தின் இருக்கின்றார், அவருடைய சிறப்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்வாக்கிலும் அதானிலும் உள்ள சிறப்பை மக்கள் அறிந்தால் அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அதானை சொல்வதற்காக வேண்டி, மிஸ்வாக்கை செய்வதற்காக வேண்டி மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், முஅத்தினீங்கள் கியாமத்துடைய நாளையிலே நீண்ட கழுத்துள்ளவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர் உலகில் செய்த சேவை மிக பெரும் சேவை. அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கிஃப்டாக அது இருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, பள்ளியில் ஒருவர் பள்ளியை சுத்தம் செய்கின்றார், இது சமூகத்தில் செய்யப்படக்கூடிய மிக பெரும் ஒரு சேவையாக இருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, அபூ சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பெண்மணி, கருப்பு பெண்மணி மஸ்ஜிதை கூட்டக்கூடியவளாக இருந்தால், மஸ்ஜிதை துப்புரவு செய்யக்கூடியவளாக இருந்தால், அந்த பெண்மணி திடீரென்று இரவு நேரத்திலே வஃபாத் ஆகிவிட்டாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்ணுடைய வஃபாத் செய்தி மறுநாள் காலை சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் மரணித்த செய்தியை எனக்கு சொல்லி இருக்கலாமே, நானே வந்து அந்த பெண்ணுடைய தொழுகையை நடாத்தி இருப்பேனே என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய கபரை காட்ட சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அந்த பெண்ணுக்காக வேண்டி தொழுது துஆ செய்ததை அபூ சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சரியாகலே சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு என்னுடைய உம்மத்துடைய கூலிகள் அனைத்தும் காட்டப்பட்டது, ஹத்தல் கதா யுக்ரிஜுஹ அர்ரஜுலு மினல் மஸ்ஜித், ஒரு மனிதர் மஸ்ஜிதில் இருந்து வெளியாக்கக்கூடிய ஊத்தை இருக்கின்றது, ஒரு சிறு ஊத்தையாக இருக்கலாம், அந்த ஊத்தையின் நன்மை கூட எனக்கு காட்டப்பட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சின்னங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள். அல்லாஹ்வுடைய சின்னங்களில் மிக முக்கியமான சின்னம் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது எப்படி வர வேண்டும், இதை குர்ஆனிலே எமக்கு கற்றுத் தருகின்றான். யா பனி ஆதம் ஹுதூ ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், ஏ மனிதர்களே, மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள். ஆபீஸுக்கு செல்லும் பொழுது நாம் டிப்டப்பாக எவ்வளவு அழகாக செல்கின்றோம், எவ்வளவு எந்த ஆடை மிக அழகாக இருக்கின்றதோ அந்த ஆடையை தெரிவு செய்து நாம் ஆபீஸுக்கு செல்கின்றோம். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது நான் எப்படியான ஆடையை நான் உடுத்து கொண்டு வருகின்றேன் என்பதை சோதிக்க யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாயின் வாடை கூட மிக அழகாக இருக்க வேண்டும், அது துர்நாற்றம் அற்றதாக மனம் வீசக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சொன்னார்கள், இந்த துர்நாற்றம் எடுக்கக்கூடிய மரம் இருக்கின்றது, வெள்ளை பூடை யார் சாப்பிடுகின்றாரோ அவர் எங்களுடைய பள்ளியை நெருங்க வேண்டாம். யார் துர்நாற்றம் எடுக்கக்கூடிய எந்த சாப்பாடாக இருக்கலாம், அது வெள்ளை பூடாக இருக்கலாம், அது வெங்காயமாக இருக்கலாம், எந்தெந்த சாப்பாடுகள் துர்நாற்றம் எடுக்கக்கூடிய சாப்பாடுகளாக இருக்கின்றதோ அந்த சாப்பாடுகளை தின்று கொண்டு அவர் மஸ்ஜிதுக்கு நெருங்க கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு காரணத்தை சொன்னார்கள். மனிதர்கள் எதன் மூலமாக தீங்கடைகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, பாதிப்படைகின்றார்களோ, இதே விடயத்தின் மூலமாக இந்த மஸ்ஜிதிலே மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய சக்கீனா திறங்குகின்றது, இந்த மலக்குமார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதின் சொத்துக்கள் அமானிதம், மஸ்ஜிதுடைய சொத்துக்கள் அமானிதம், பொது சொத்து. இதை நாம் பாவிக்கும் பொழுது நிதானமாக பாவிக்க வேண்டும். அது தண்ணீராக இருக்கலாம், அது பள்ளியுடைய எந்த பொருளாக இருக்கலாம், அதை நாம் பாவிக்கும் பொழுது நிதானமாக செயற்பட வேண்டும். வுது செய்யும் பொழுது மூணு தடவை மாத்திரம்தான் நாம் தண்ணீரை பாவிக்கலாம். மூணு தடவையை விட அதிகமாக அவர் பாவிப்பது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓடக்கூடிய ஆற்றில் இருந்தாலும் வுதுவிலே இஸ்ராப் செய்யக்கூடாது. சரியார்களே சகோதரர்களே, ஓடக்கூடிய ஆற்றில் இருந்தால் கூட இஸ்ராப் செய்யக்கூடாது என்றால் பள்ளியின் சொத்து, யாரோ கொடுத்த பணம், யார் கொடுத்தார்கள் என்று தெரியாது. இந்த சொத்திலே நாம் எவ்வளவு நிதானமாக இருக்க வேண்டும். யார் இந்த அமானிதத்தில் மோசடி செய்ய ஆரம்பிக்கின்றாரோ நாளை அந்த அமானிதத்தின் மோசடியை கண்டுகொள்வார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? அதற்கு மூன்று விடயங்கள் தேவை. மூன்று விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சேஞ்ச் செய்து கொள்ளலாம், அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம். ஒன்று, அவர் பேச்சை மாற்ற வேண்டும். இரண்டாவது, யாருடன் பழகின்றாரோ, யாருடன் அவர் பேசுகின்றாரோ அந்த நபர்களை மாற்ற வேண்டும். மூன்றாவது, அவர் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தை அவர் மாற்ற வேண்டும். இடம், நபர், பேச்சு. இடம், நபர், பேச்சு. இந்த மூன்று விடயங்களும் எப்பொழுது மாறுகின்றதோ அந்நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்று இந்த சைக்காலஜி ரீதியாக சொல்லப்படுகின்றது. இந்த மூன்றின் மாற்றத்தையும் அல்லாஹு தஆலா மஸ்ஜிதிலே வைத்திருக்கின்றான். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது இது மலக்குமாருடைய சூழல் நிறைந்த ஒரு இடம். இங்கே பேசப்படக்கூடிய பேச்சு ஹால் அல்லாஹ் ஹால் ரசூல், அல்லாஹும் ரசூலும் சொன்ன பேச்சுக்கள். இங்கே வரக்கூடிய மக்கள் நல்ல மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜித், மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு தக்வாதாரியின் வீடு. பைத்து குல்லி தகி, ஒவ்வொரு தக்வாதாரியின் வீடு. இந்த மூன்று மாற்றங்களும் உள்ள இடம் தான் மஸ்ஜித். இந்த மூன்று இடங்களும் உள்ள மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதன் வரும் பொழுது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். பெரியார்களே சகோதரர்களே, இந்த மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் நபியுடைய மஸ்ஜித் இருந்தது. ஒருவர் கொண்டு வரப்படுகின்றார், சமாமத்தி உன் உசால் என்பவர் நஜித் பிரதேசத்திலிருந்து ஒரு கைதியாக அவர் வருகின்றார். கைதியாக வருகின்றார். அவரை பிடித்து சஹாபாக்கள் அவரை மஸ்ஜிதிலே ஒரு தூணிலே கட்டி வைக்கின்றார்கள். முதலாவது நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், சமாமா எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார்கள். சொன்னார், நன்றாக இருக்கின்றேன். நீங்கள் என்னை கொன்றால் தகுதியான ஒருவரை தான் கொலை செய்கின்றீர்கள். நீங்கள் எனக்கு உபகாரம் செய்தால் நீங்கள் செய்த உபகாரத்தை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டார்கள். இரண்டாவது நாள் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எப்படி இருக்கின்றாய் சமாமா என்று கேட்டார்கள். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொன்னார். மூன்றாவது நாளும் வந்தார்கள். மூன்றாவது நாளும் அதே பதிலை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவிழ்த்து விட்டார்கள். நீங்கள் சென்று சுதந்திரவாதியாக வாழலாம் என்று அவரை விட்டு விட்டார்கள். அவர் சற்று தூரம் சென்று விட்டார். சென்ற பொழுது அவர் திரும்பி வந்தார். குளித்து விட்டு வந்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். உலகிலே எனக்கு மிக வெறுப்பான மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது. எப்பொழுது இந்த மஸ்ஜிதிலே வந்து மூணு நாள் நான் தங்கியிருந்தேனோ எனக்கு விருப்பமான மார்க்கமாக இஸ்லாம் மாறிவிட்டது. உலகிலேயே எனக்கு வெறுப்பான இடமாக மதீனா முனவரா இருந்தது. எப்பொழுது இந்த மஸ்ஜிதிலே மூன்று நாட்கள் என்னை கட்டி வைக்கப்பட்டதோ எனக்கு உலகிலே மிக விருப்பமான இடமாக, விருப்பமான ஊராக இந்த மதீனா முனவரா மாறிவிட்டது என்பதை அந்த சமாமத் இப்னு உசால் என்ற சஹாபி சொல்லி காட்டுகின்றார். பெரியார்களே சகோதரர்களே, நபியுடைய மஸ்ஜித் எப்படி இருந்தது? சாதாரண தோற்றத்தில் இருந்தது. இப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கவில்லை. நாய்கள் வந்துவிட்டு போகும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹதீஸுடைய கிதாபிலே சொல்கின்றார்கள், நபியுடைய மஸ்ஜித் நாய் வந்துவிட்டு போகும். மழை பெய்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். காரணம், பள்ளி நிறைய சேறு நிறைந்திருக்கும். இப்படியான உலக ரீதியில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு வசதியும் அற்ற இடமாக நபியுடைய மஸ்ஜித் இருந்தது. பெரியார்களே சகோதரர்களே, என்றாலும் இஸ்லாத்துக்கு தேவையான முஸ்லீம்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும், இப்படி அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இல்லாத அந்த மஸ்ஜித் நபவியிலே கொடுக்கப்பட்ட வரலாறை நாம் பார்க்கின்றோம். அது இபாதத்துக்குரிய, வணக்கத்துக்குரிய ஒரு இடமாக இருந்தது, நீதிமன்றத்துக்குரிய ஒரு இடமாக இருந்தது, மக்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பாவிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருந்தது. அது ஒரு பாராளுமன்றமாக கூட நபியுடைய மஸ்ஜித் நபவி இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மஸ்ஜித் நபவி ஒரு ஹாஸ்பிட்டலாக, மக்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய இடமாக கூட இருந்ததை நாம் பார்க்கின்றோம். யாராவது பிரதிநிதிகள் வெளியூரில் இருந்து வந்துவிட்டால் அவர்களை வரவேற்கக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபவி இருந்தது. இதே போன்று உடன்படிக்கைகள் வேணுமா, அந்த உடன்படிக்கைகள் எழுதப்படக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபவி இருந்தது. எந்தெந்த மீட்டிங்கள் நடக்க வேண்டுமோ, எந்தெந்த மஷூராக்கள் ஆலோசனைகள் நடக்க வேண்டுமோ, அனைத்தும் நடக்கப்படக்கூடிய இடமாக அந்த மஸ்ஜித் நபவி இருந்ததை வரலாறு ரீதியாக நாம் பார்க்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, எப்பொழுது இதே தோரணையில் மஸ்ஜித்கள் ஹயாத்தாக்கப்பட்டதோ, நிர்வகிக்கப்பட்டதோ, அந்த ஊர் செழிப்பாக இருந்தது, அந்த நாடு செழிப்பாக இருந்தது. இந்த முறையை விட்டும் எப்பொழுது மஸ்ஜித்கள் திரும்பி சென்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித்கள் எந்த தோரணையில் இருந்ததோ, எந்த முறையில் இருந்ததோ, அந்த முறையை விட்டும் எப்பொழுது திசை திரும்பி செல்ல ஆரம்பித்ததோ, அங்குதான் சோதனை ஏற்பட்டது. உதாரணமாக எடுக்கலாம், எழுதிய ஒரு இமாம் அப்துல்லாஹ் அல்-உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபை எழுதிய இப்படி மாமேதைகள் வாழ்ந்த இடம் தான் ஸ்பெயின் என்ற இடம், குர்துபா என்ற இடம். இப்படி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்ட இந்த இடம், இந்த மஸ்ஜித் இந்த யாருடைய கையிலே இருக்கின்றது? இந்த மஸ்ஜித் யாருடைய கையிலே இருக்கின்றது? பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது வெறுமனே தொழுகையை மாத்திரம் நிறைவேற்றப்படக்கூடிய இடம் கிடையாது. மஸ்ஜித்கள் என்பது நபியுடைய காலத்தில் என்னென்ன விடயங்களுக்காக வேண்டி பாவிக்கப்பட்டதோ, என்ன நோக்கங்களுக்காக வேண்டி பாவிக்கப்பட்டதோ, அதே நோக்கங்களுக்காக வேண்டி பாவிக்கப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஊரும் அந்த நாடும் உலகம் முழுக்க சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எம்முடைய பிள்ளைகள் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் விரும்புகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசுடைய நல்லை பெறக்கூடிய ஏழு பேர்களில் ஒருவராக சொன்னார்கள், ஒருவர் இருக்கின்றார், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதுடன் தொடர்பு பெற்றதாக இருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, இவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளிலே அரசுடைய நிழலை கொடுப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அனைவரும் விரும்புவது நாமும் எமது பிள்ளைகளும் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை விரும்புகின்றோம். விசேஷமாக எம்முடைய பிள்ளைகள் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புகின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, எமக்கு மஸ்ஜிதுடன் நெருங்கிய தொடர்பு இல்லாத வரைக்கும் எமது பிள்ளைகள் எமது மஸ்ஜிதை நெருங்க மாட்டார்கள். நாம் யோசிக்க வேண்டும், நான் மஸ்ஜிதை ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை பார்க்கின்றேன்? ஜும்ஆவுக்கு மட்டும்தான் மஸ்ஜிதை பார்க்கின்றேனா, அல்லது ஐந்து நேர தொழுகைகள் அவ்வளவு தக்பீருடன் நான் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகின்றேனா என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, தவறு செய்து கொண்டு நாம் பள்ளியை நெருங்காமல் எமது பிள்ளைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது பிழையானது, அது நடக்க முடியாத காரியம். எமது ஃபியூச்சர், எமது எதிர்காலம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அந்த ஃபியூச்சர், எமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக மாற வேண்டுமா? நாம் மஸ்ஜிதுடன் எப்பொழுது தொடர்புள்ளவர்களாக மாறுகின்றோமோ, இந்த சந்தர்ப்பத்தில் தான் எமது பிள்ளைகளுடைய எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையே எமது பள்ளி வாசலிலே பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் பேசிக்காக நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சி தான் ஷரியாவுடைய பேசிக்கான சட்டங்களை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு வகுப்பை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில தவறுகள் அவர்கள் ஹலாலை ஹராமாகவும் பாவத்தை நன்மையாகவும் புரிந்து விட்டார்கள். அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்கின்றார்கள். ஒரு பெண் தன்னுடைய தலையிலே மாதுளம் பழ தட்டை எடுத்துக்கொண்டு சென்றாள். செல்லும் பொழுது ஒரு மனிதன் வந்தான். அந்த மாதுளம் பழம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து அவன் என்ன ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்த பொழுது அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கின்றாய்? ஒரு பச்சிளம் குழந்தையின் அந்த மாதுளம் பழத்தை எடுத்து ஏன் மற்றவனுக்கு கொடுக்கின்றாய் என்று சொன்ன பொழுது, நான் எடுத்தது களவு, ஆனால் நான் செய்தது சதகா என்று சொன்னார். எடுத்ததற்கு ஒரு பாவம் கிடைக்கும், ஆனால் நான் சதகா செய்தேன், அதற்கு 10 நன்மைகள் இருக்கின்றது, ஒரு நன்மை போய் எனக்கு 9 நன்மைகள் கிடைத்து விட்டது என்று சொன்னார். அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய வாதம் பிழையானது, நீ பிழையாக இஸ்லாத்தை விளங்கி இருக்கின்றாய். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹு தஆலா மனமானவன், அல்லாஹு தஆலா மனமானதை தவிர ஹலாலானதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ எவ்வளவு பெரிய சதகா கொடுத்தாலும் அது ஹலாலாக இல்லாவிட்டால் அந்த சதகா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இப்படியே வாழ்க்கையில் செல்ஃபாக எத்தனையோ விடயத்தை இன்டர்நெட் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் நாம் எத்தனையோ விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நாம் தேடி பல விடயங்களை இது சரி என்று கண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் பிழையாக இருக்கின்றது. அந்த பிழையை சரி செய்வதற்குரிய நல்லொரு சந்தர்ப்பமாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் அறிவு என்பது மிக முக்கியமானது. அந்த அறிவை சரியான முறையில் தேடுவதும் மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் அறிவை தேடி நல்ல மௌத்துடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், இமது பாவங்களை மன்னித்து தருவாயாக. இமது பெற்றார்கள் ஆசான்கள் முழு முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உன்னுடைய பொருத்தத்துடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நடவுகள் அனைத்தையும் தந்தருள்வாயாக. எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டும் பாதுகாத்து தருள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ